الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمد رسول الله أشهد أن محمد حي على السلام حي على السلام حي على الفلاح حي على الفلاح
إياك نعبد صراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
دو دن ہوئے الفضل انٹرنیشنل کا.
இரண்டு நாட்களுக்கு முன் அல்ஃபசல் இன்டர்நேஷனலுடைய தற்போதைய வெளியீட்டு பிரதியை பார்த்து கொண்டிருந்தேன். அதில் ஹதரத் முஸ்லிம் மவுஸ் ரஸூலுல்லாஹ் அன்ஹு அவர்களுடைய சொற்பொழிவின் ஒரு பகுதி தரப்பட்டிருந்தது. அதில் அன்னார் 1936 கவனமூட்டியிருந்த விஷயங்கள் இருந்தன. அக்காலத்தில் பல சஹாபிகள் உயிரோடு இருந்தனர். அவர்கள் மூலம் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பல சம்பவங்களையும் கூற்றுகளையும் திரட்ட முடிந்தது. ஏனெனில் ஒரு காலம் வரும், அப்போது பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இந்த விஷயங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். அதில் அன்னார் ஒரு சம்பவத்தை எடுத்துக்காட்டாக கூறுகிறார்கள். என்னிடம் ஒரு இளைஞராக இருந்த ஒரு சஹாபி கூறினார், அவருக்கு இவ்வளவு மட்டுமே நினைவில் இருந்தது, அவர் மிகவும் சிறுவராக இருந்தபோது ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய கரத்தை பற்றியிருந்தேன் என்று கூறுகிறார். சிறிது நேரம் அவர் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய கையை பற்றியிருந்தார், அப்படியே நின்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு அன்னார் தமது கரத்தை விடுவித்து கொண்டார்கள், வேறு ஏதோ பணியில் மூழ்கிவிட்டார்கள். இது ஒரு சிறு சம்பவம்தான். நான் சஹாபியாக இருந்தாலும் எனக்கு இவ்வளவு மட்டும்தான் நினைவில் இருக்கிறது என்று கூறுகிறார். ஆனால் அன்னார் கூறுகிறார்கள், இந்த அளவு விஷயங்களில் இருந்து பெரும் விளைவு வெளிப்படுகிறது. உதாரணமாக ஒரு சிறு சம்பவத்திலிருந்து தெரிய வருவதாவது, பெரியோர்களின் சபைக்கு சிறுவர்களையும் அழைத்து வர வேண்டும், பிறகு அன்புடன் தமது கரத்தை அவர்கள் விடுவித்துக் கொண்டார்கள், அப்படியே அச்சிறுவரது கையுடன் சேர்த்து வைத்திருந்தார்கள். ஆனால் தேவைப்படும் போது, வேலையை உணரப்படும் பொழுது கையை விடுவித்துக் கொண்டார்கள். அன்னார் எழுதுகிறார்கள், அத்தகைய சம்பவங்கள் சில நேரங்களில் பின்னால் உருவாகிற பிரச்சனைகளுக்கு பதிலாக அமைந்து விடுகின்றன. இவ்வாறு ஒவ்வொரு சின்னஞ்சிறு விஷயத்தையும், ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சஹாபாக்கள் விளக்கியுள்ளார்கள். அதில் ஒரு பாடம் உள்ளது. குழந்தைகளிடம் கூட கையை அன்புடன் பற்றியிருந்தார்கள், விட்டுவிடவில்லை. வேலை ஏற்படும் போது கையை விடுவிக்கவும் செய்தார்கள், அதுவும் அன்புடன் நேசத்துடன். அதனால் அந்த குழந்தையிடம் எந்த தீய தாக்கமும் ஏற்படாதவாறு செய்தார்கள். சஹாபாக்களின் சம்பவங்களை நான் முதலில் விளக்கி வந்துள்ளேன். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரஸூலுல்லாஹி அவர்கள் தமது பாணியில் சில சம்பவங்களை கூறியதையும் பார்த்ததையும் விளக்கியுள்ளார்கள். அன்னாரது பல்வேறு சொற்பொழிவுகளில் அதனை விளக்கி வந்தார்கள். அவை அச்சில் வந்தும் உள்ளன. அவற்றில் பாடமும் உள்ளது, போதனைகளும் உள்ளன, வரலாறும் உள்ளது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையின் பல அம்சங்களும் நம் கண்முன் வருகின்றன. நமது வாழ்வில் இவை அனைத்தும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தவும் செய்கின்றன. அவை நமது வாழ்வை சீர்திருத்தக்கூடியவை. நமது வாழ்வை அர்ப்பணித்தவர்களுள் ஹபீபுர் ரஹ்மான் சாப் அவர்கள் இதுபோன்ற சம்பவங்களை பல்வேறு இடங்களில் இருந்து தொகுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நல்ல முயற்சி. ஆனால் சில சம்பவங்களை முன்பின் தொடர்ச்சி தெரியாமல் தெளிவாக புரியவும் முடியாது. அவற்றை ஒன்று திரட்ட சில வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் அந்நூல் தனியாக அச்சிடப்பட்டு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். அதற்கு ஒரு நல்ல வடிவம் தந்த பிறகு நமது நூல்களில் ஒரு நல்ல அதிகரிப்பாக அது இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போது இங்கு சில சம்பவங்களை நான் விளக்க எடுத்துள்ளேன். அவை ஹதரத் கலீஃபத்துல் மசீஹ் இரண்டாவது அவர்களுடன் தொடர்புடையவை. அல்லது நான் கூறியது போன்று, அன்னார் தமது கண்ணோட்டத்தில் பிறரது சம்பவங்களை தனது பாணியில் விளக்கியது. அவற்றில் போதனைகளும் உள்ளன, சில விஷயங்களின் விளக்கங்களும் உள்ளன. இன்று அவற்றுள் சிலவற்றை நான் விளக்குவேன். ஆனால் அவை குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் அன்று. பல்வேறு சம்பவங்கள் வருங்காலத்திலும் வாய்ப்பிற்கு ஏற்ப அவை விளக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். ஹுத்பாவில் இதுபோன்ற சம்பவங்களை நான் விளக்க காரணம், எம்டிஏ மூலம் ஜும்மா உரை எல்லாவற்றையும் விட மிக அதிகமாக கேட்கப்படுகிறது. அஹமதியா ஜமாத்தில் நான் ஏற்கனவே கூறியது போன்று சில விவகாரங்களுக்கு தீர்வு காண்பதில் இவற்றுக்கு பெரும் பங்கு உண்டு. எனவே இந்த சம்பவங்கள் ஒவ்வொரு அஹமதி வரையும் சென்று சேர்வது அவசியமாகும். ஹொத்வாவே அதற்கு மிகச்சிறந்த வழியாகும். ஹதரத் முஸ்லிமாவது அறிவிக்கிறார்கள், ஒரு முறை ஒரு நாய் எங்கள் வீட்டு வாசலுக்கு வந்தது. நான் அங்கு நின்றேன். உள்ளே அறையில் ஹசரத் சாப் மட்டும், அதாவது ஹசரத் மசீமது அலி இஸ்லாம் மட்டும் இருந்தார்கள். நான் அந்நாயை பார்த்து டிப்பு டிப்பு என்று அழைத்தேன். ஹசரத் சாப் மிகவும் கோபத்துடன் வெளியே வந்தார்கள். உனக்கு வெட்கமாக இல்லையா? ஆங்கிலேயர்கள் பகைமையின் காரணத்தால் ஒரு உண்மையான முஸ்லீமின் பெயரை டிப்பு என்று ஒரு நாய்க்கு வைத்தார்கள். நீர் அதனை காப்பியடித்தவாறு நாயை டிப்பு என்று கூறுகிறீர். எச்சரிக்கை, இனி ஒருபோதும் அவ்வாறு செய்யக்கூடாது கூறுகிறார்கள். அப்போது எனது வயது 8-9 தான் இருக்கும். திப்பு சுல்தான் மீது எனது உள்ளத்தில் அன்பு அமர்ந்த முதல் நாளாக அது இருந்தது. திப்பு சுல்தானின் தியாகம் வீணாகவில்லை. அல்லா தாலா அவரது பெயருக்கு இவ்வளவு பரக்கத்து வழங்கியுள்ளான். அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்டவர் அவருக்கு இவ்வளவு மரியாதை தருகிறார், அவருக்காக ரோஷம் கொள்கிறார் என்று நான் கருதி கொண்டேன். எழுதுகிறார்கள், இந்த சம்பவத்திலிருந்து ஒருபுறம் ஒரு முடிவுக்கு நாம் வர முடிகிறது. சிறுவர்களின் ஒவ்வொரு செயலையும் எந்த பாகுபாடும் இன்றி சகித்துக் கொள்வது சகிப்பு தன்மையில் சேராது. அதே வேளையில் அந்த சம்பவம் மூலம் ஹதரத் சாஹிபின் மார்க்கம் மற்றும் சமுதாயத்தின் மீது கொண்ட அளவு கடந்த நேசத்தை நாம் மதிப்பிட முடிகிறது. அதே குழந்தை அன்னார் மிகவும் உழைத்து எழுதி வைத்திருந்த மதிப்புமிக்க பக்கங்களை, அவற்றிற்காக அன்னார் எத்தனை மணி நேரம் எத்தனை இரவுகள் செலவழித்தார்களோ இறைவனே அறிவான், எரித்து சாம்பலாக்கிவிட்டது. அந்த செயலை அன்னார் சகித்துக் கொண்டார்கள். அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தவில்லை. அதற்காக அவர்கள் திரும்பவும் சிரமப்பட வேண்டியிருக்கும். இதற்கு ஆதாரம் இவ்வாறு தருகிறார்கள். ஹதரத் முஸ்லிமாவு சின்னஞ்சிறிய குழந்தையாக இருந்தபோது குழந்தைகளோடு விளையாடிக் கொண்டிருந்தார்கள். முன்னால் ஹதரத் மசீமது அலி இஸ்லாம் அமர்ந்து நூல் எழுதி கொண்டிருந்தார்கள். பல தாள்கள் எழுதி வைக்கப்பட்டுள்ளன. அனைத்தும் தீயிட்டு எரித்துவிட்டது குழந்தை. ஹதரத் மசீமது அலி இஸ்லாம் எதுவும் சொல்லவில்லை. அதனை சுட்டிக்காட்டி கூறுகிறார்கள், அதனை சகித்துக் கொண்டார்கள். அது அவர்களின் உழைப்பாக இருந்தது. ஆனால் ஒரு சமுதாய தலைவரை இழிவுபடுத்தியதை சகிக்க முடிந்ததில்லை. கூறுகிறார்கள், ஒரு முஸ்லிம் அரசர் சமுதாயத்திற்கு ஆதரவாக நின்று ஷஹீதானார். அவருக்கும் அன்னாருக்கும் இடையில் முஸ்லிம் என்பதை தவிர வேறு எந்த உறவும் கிடையாது. அந்த மனிதரை ஒரு சிறுவன் அறியாமையால் அவருக்கு இழிவு ஏற்படும் வண்ணம் அவரது பெயரை பயன்படுத்துவது அன்னாரால் சகிக்க முடியாததாக இருந்தது. இந்த சம்பவத்தில் ஹசரத் மசீமது அலி இஸ்லாம் அவர்களை ஆங்கிலேயர்களின் ஏஜென்ட் என்று ஆட்சேபனை செய்பவர்களுக்கும் ஒரு பாடம் உள்ளது. சமுதாய பற்றினால் நிறைந்த உள்ளம் திப்பு சுல்தானுக்கு அந்த அளவுக்கு மரியாதை செய்ததன் காரணம் ஆங்கிலேயர்களின் முன் தலைகுனிவதற்கு பதில் அவர் தனது வாழ்வை ஆண்மையுடன் அர்ப்பணித்து விட்டார். அத்தகைய ரோஷம் கொண்ட ஒரு மனிதரை குறித்து அவர் அந்நிய சமுதாயத்தின் ஏஜென்ட் என்று ஒரு ஐயத்தை கூட உள்ளத்தில் கொள்வது எப்படி சாத்தியம்? பிறகு ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், எனது கருத்தின்படி பிள்ளைகளை ஜமாத்துடன் சேர்ந்து தொழுமாறு பழக்கம் ஏற்படுத்தாத பெற்றோரை விட அக்குழந்தைக்கு வேறு எதிரி இல்லை. எனக்கு என்னுடைய ஒரு சம்பவம் நினைவில் உள்ளது. ஒரு முறை ஹதரத் சாப், அதாவது ஹதரத் மசீமது அலி இஸ்லாம் நோயிட்டிருந்தார்கள். எனவே ஜும்மாவுக்கு பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. நான் அப்போது பருவ வயதை எய்தவில்லை. பருவ வயதை எய்தியவர்களுக்குரிய கட்டளைகள் தொடரும் வயதை எய்தவில்லை. சிறுவனாக இருந்தேன். நான் ஜும்மா தொழ பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தேன். ஒருவர் என்னை சந்தித்தார். அவ்வயதின்படி பார்த்தால் அவரது உருவம் அப்போது எனது மனதில் பதிந்திருக்க முடியாது. ஆனால் அந்த சம்பவத்தின் தாக்கம் என் மீது எந்த அளவு ஏற்பட்டது என்றால் இப்போது வரை அம்மனிதரது உருவம் எனக்கு நினைவில் உள்ளது. முகமது பக்ஷ் என்பது அவரது பெயர். இப்போதும் காதியானில் தான் இருக்கிறார். அவரிடம் நான், திரும்ப வருகிறீர்களே, தொழுகை முடிந்து விட்டதா என்று கேட்டேன். கூட்டம் அதிகம், பள்ளியில் இடம் இல்லை என்றார். நான் திரும்ப வந்து விட்டேன். அதான் நானும் இந்த பதிலை கேட்டு திரும்பிவிட்டேன். வீட்டிற்கு வந்து தொழுது விட்டேன். ஹதரத் சாப் இதை பார்த்து விட்டு, பள்ளியில் தொழுவதற்கு ஏன் போகவில்லை என்று கேட்டார்கள். இறைவனின் அருள், நான் சிறுவயது முதலே ஹதரத் சாஹிபை நபி என்ற முறையில் கண்ணியம் அளித்து வந்தேன். அவர்களின் விசாரிப்பில் ஒரு கடுமை இருந்ததை பார்த்தேன். அவர்களின் முகத்தில் கோபம் வெளிப்பட்டது. இந்த நிலையில் அவர்கள் கேட்டது என்னிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நான் பதிலுக்கு நான் போகத்தான் செய்தேன், ஆனால் இடம் இல்லாததால் திரும்பி வந்துவிட்டேன் என்று கூறினேன். இதை கேட்டுவிட்டு அன்னார் அமைதியாக இருந்து விட்டார்கள். ஆனால் ஜும்மா தொழுதுவிட்டு மௌலவி அப்துல் கரீம் சாப் அவர்கள் அன்னாரது உடல்நலம் விசாரிப்பதற்காக வீட்டிற்கு வந்தார்கள். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவரிடம் முதலில் கேட்ட விஷயம் என்னவென்றால், என்ன, இன்று பள்ளியில் மக்கள் அதிகம் இருந்தார்களோ என்பதுதான். அப்போது என் உள்ளத்தில் மிகுதியாக பதற்றம் ஏற்பட்டது. ஏனெனில் நான் நேரில் பள்ளிக்கு போகவில்லை. சொன்னவருக்கு தவறு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அவர் சொன்னதை புரிவதில் எனக்கு தவறு ஏற்பட்டிருக்கலாம். அவர் கூறியதிலிருந்து பள்ளியில் இடமில்லை என்று நான் புரிந்து கொண்டேன். நான் தவறாக புரிந்திருந்து அல்லது கூறியவர் தவறாக கூறியிருந்தாலோ, என் மீது நான் பொய் சொல்லிவிட்டேன் என்ற ஆட்சேபனை ஏற்படுமே என்ற கவலை ஏற்பட்டது. மௌலவி அப்துல் கரீம் சாப் பதில் கூறினார்கள், ஆம் ஹுசூர், உண்மையில் இன்று பள்ளியில் நல்ல கூட்டம். இதுவரை எனக்கு அதன் உண்மை நிலை என்னவென்று தெரியவில்லை. இறைவன் என்னை குற்றச்சாட்டில் இருந்து அகற்றும் காரியத்தை செய்துவிட்டான். மௌலவி சாஹிபின் நாவின் மூலம் உண்மைப்படுத்திவிட்டான். யதார்த்தத்தில் அன்று அசாதாரணமாக நிறைய பேர் வந்தும் விட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் ஓர் சம்பவம் நடந்தது, அதனால் இன்று வரை எனது உள்ளத்தில் ஓர் ஆழமான தாக்கம் ஏற்பட்டுள்ளது. ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜமாஅத்துடன் தொழுவதில் எவ்வளவு கவனம் இருந்தது என்று தெரிய வருகிறது. பிறகு அன்னார் தமது சிறு வயதில் குழந்தை பருவத்தின் சம்பவத்தை கூறுகிறார்கள். அவர்களது எழுத்து தொடர்பானது, அதில் அவர்களது கல்வி தொடர்பாகவும் எழுதுகிறார்கள். எனது கல்வி தொடர்பாக என் மீது எல்லோரினும் அதிகமான கருணை காட்டியது ஹதரத் முதலாவது ஹலீஃபத்துல் மசீஹ் அவர்கள் ஆவார்கள். ஏனென்றால் அவர் மருத்துவர். நான் புத்தகங்களை அதிக நேரம் பார்த்து கொண்டிருக்கும் அளவுக்கு எனது ஆரோக்கியம் சரியில்லை என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். எனவே அன்னாரது வழிமுறையாவது, முதலில் அவர்கள் என்னை பக்கத்தில் அமர்த்திக் கொள்வார்கள். பிறகு, மியான், நான் படிக்கிறேன், நீர் கேட்டுக் கொண்டிருக்கும் என்று கூறுவார்கள். அதற்கு காரணம், எனது கண்ணில் புரை இருந்தது. இதன் காரணத்தினால் தொடர்ந்து 3-4 வருடமாக எனது கண் துன்பம் தந்து கொண்டிருந்தது. கடும் வலி உருவாகிவிட்டது. இதனால் பார்வை போய்விடும் என்று டாக்டர்கள் கூறிவிட்டனர். உடனே ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் எனது ஆரோக்கியத்திற்காக பிரத்யேகமாக துஆ செய்ய தொடங்கினார்கள். கூடவே அதற்காக நோன்பு வைக்க தொடங்கினார்கள். அன்னார் எத்தனை நோன்பு வைத்தார்கள் என்று எனக்கு இப்போது ஞாபகம் இல்லை. எவ்வாறு இருப்பினும் 3-7 நோன்புகள் வைத்தார்கள். கடைசி நோன்பை திறக்கும் போது, வாயில் உணவை போடும் போது, திடீர் என்று என் கண்களை திறந்தேன். எனக்கு பார்வை தெரிகிறது என்று சப்தமிட்டேன் என்று முஸ்லிமாவது குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அந்த நோயின் கடுமையான தொடர் தாக்குதலின் விளைவாக எனது ஒரு கண்ணின் பார்வை பாதிப்படைந்தது. இந்த வகையில் எனது இடது கண்ணில் பார்வை இல்லை. நான் பாதையை பார்க்க முடியும், ஆனால் புத்தகங்கள் படிக்க முடியாது. எனக்கு அறிமுகமான ஒருவர் அல்லது 2 அல்லது 3 அடி தூரத்தில் அமர்ந்திருக்கிறார் என்றால் நான் அவர்களை அறிந்து கொள்வேன். ஆனால் எனக்கு அறிமுகமில்லாத ஒருவர் அமர்ந்திருந்தால் அவரது வடிவம் தென்படாது. வலது கண் மட்டுமே வேலை செய்கிறது. அதிலும் கூட பலகீனம் உள்ளது. அதுவும் கடுமையாகிவிட்டது. நான் பல இரவுகள் விழித்திருக்கிறேன். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் எனது ஆசிரியரிடம் கூறிவிட்டார்கள், அவர் விருப்பப்படி படிக்கட்டும். இதில் ஹதரத் முஸ்லிம் மவ்ஊதுடைய ஒரு அம்சமும் வெளிப்படுகிறது. இந்த நோய் மற்றும் பிற விஷயங்கள் எல்லாம் இருந்தும் அவர்கள் தொடர்பாக உட்புறமானதும் வெளிப்புறமானதுமான எல்லா அறிவுகளாலும் நிரப்பப்படுவார் என்ற முன்னறிவிப்பையும் அல்லாஹ் தஆலா எவ்வாறு நிறைவேற்றினான். அன்னார் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், நான் லட்சக்கணக்கான புத்தகங்கள் படித்தேன். மிக விரைவாக வாசிப்பவர்களாயிருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், அவர் எவ்வளவு படிக்க விரும்புகிறாரோ படிக்கட்டும். படிக்காவிட்டால் கட்டாயப்படுத்த வேண்டாம். படிப்பின் சுமையை சுமப்பதற்கு அவரது ஆரோக்கியம் தகுதி வாய்ந்ததாக இல்லை. ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு இருப்பினும் இதனையே கூறினார்கள். திருக்குர்ஆனின் மொழிபெயர்ப்பு புகாரி ஹதீஸ் ஆகியவற்றை மௌலவி சாஹிபிடம், அதாவது முதலாவது கலீஃபாவிடம் படியுங்கள் என்று மேலும் கூறினார்கள். சிறிது மருத்துவமும் படியுங்கள், அது நமது குடும்பத்திற்குரிய கலையாகும் கூறுகிறார்கள். மாஸ்டர் ஃபஹீருல்லா சாஹிபுக்கு அல்லாஹ் இவ்வருடம் நம்மை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பை அவருக்கு தந்துள்ளான். சில காலம் நம்மை விட்டு பிரிந்து பயஸ் செய்யாதவர்களுடன் இருந்தார். கூறுகிறார்கள், அவர் நமது கணக்கு ஆசிரியராக இருந்தார்கள். சிறுவர்களுக்கு விளக்குவதற்காக போர்டில் கணக்கை போடுவார்கள். ஆனால் எனக்கு பார்வை குறைவின் காரணத்தினால் தெளிவாக போர்டு தெரியாது. போர்டு இருந்த தொலைவு வரை எனது கண் பார்வை செல்லவில்லை. பிறகு அதிக நேரம் போர்டை கூர்ந்து பார்க்கவும் முடியாது, அதனால் பார்வை களைப்படைந்து விடுகிறது. எனவே நான் வகுப்பில் அமர்வதை வீணானதாக கருதுவேன். எனவே உள்ளம் விரும்பும் போது அவ்வப்போது போவேன், அவ்வப்போது செல்வதில்லை. மாஸ்டர் ஃபஹீருல்லா சாப் ஒருமுறை ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் சென்று என்னை பற்றி புகார் தெரிவித்தார். ஹுசூர், இவர் கொஞ்சம் கூட படிப்பதில்லை, சில வேளை பள்ளிக்கு வருகிறார், சில வேளை பள்ளிக்கூடத்திற்கு வருவதில்லை என்று. எனக்கு நினைவு உள்ளது, ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவர் புகார் கூறிய போது நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு கோபப்படுவார்களோ தெரியவில்லையே என்று. ஆனால் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் கூறியதை கேட்டதும் மாஸ்டர் ஃபஹீருல்லா சாப் அவர்களிடம் கூறினார்கள், நீங்கள் பையன்கள் மீது கவனம் செலுத்துவது உங்கள் பெருங்கருணையாகும். இவர் அவ்வப்போது பள்ளிக்கூடம் செல்கிறார் என்று நீர் சொல்வது கேட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதுவன்றி எனது கருத்தின்படி இவர் கல்வி கற்பதற்கு இவரது உடல்நிலை தகுதியானதில்லை. பிறகு சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், இவருக்கு கணக்கு கற்றுக் கொடுத்து இவரை வைத்து நான் என்ன மளிகை கடையா வைக்கப் போகிறேன். கணக்கு இவருக்கு வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களது சஹாபாக்களும் எந்த கணக்கு கற்றார்கள்? இவர் பள்ளிக்கூடம் சென்றால் நல்லது, போகாவிட்டால் வற்புறுத்த வேண்டாம். கணக்கை பற்றியும் இங்கு கூறுவேன். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊதுடைய கணித அறிவு பின்னாளில் எவ்வாறு இருந்ததென்றால், சொற்பொழிவுக்கு இடையிலேயே லட்சக்கணக்கான எண்கள் வரை மனக்கணக்காகவே வகுத்து சொல்லவும் செய்வார்கள். எவ்வாறு இருப்பினும் இதை கேட்டுவிட்டு மாஸ்டர் சாப் திரும்பி வந்துவிட்டார். அன்னாரின் மென்மையிலிருந்து இன்னும் பயன்பெற தொடங்கிவிட்டேன். பிறகு பள்ளிக்கூடம் செல்வதையே விட்டுவிட்டேன். மாதத்திற்கு ஒரு நாள் அரை நாள் சென்று வந்தேன் என்றால் அதுவே பெரிய விஷயம். சுருக்கமாக இந்த நிலையில்தான் எனது படிப்பு சென்றது. உண்மையில் நான் நிர்பந்தமான சூழ்நிலையில் இருந்தேன், ஏனெனில் சிறு வயதில் கண் வலியுடன் நான் கல்லீரல் நோயாளியாகவும் இருந்தேன். 6 மாதங்கள் வரை மைசூர் பருப்பின் நீரும் கீரை நீரும் எனக்கு தரப்பட்டது. கல்லீரல் நோய்க்கு இந்த இரு நீர்களும் நல்லதாக இருந்தது. பிறகு சில நோய்களும் வந்தன, அதற்கும் சிகிச்சை நடைபெற்றது. கண் புரை மற்றும் அதிகமான நோய்கள் இருந்தன. பிறகு ஜுரம் வரத் தொடங்கியது. 6 மாதங்கள் வரை இறங்குவதில்லை. எனது படிப்பை பற்றி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிக்கட்டும் என்று, கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று பெரியவர்கள் முடிவெடுத்ததை வைத்து எனது உடல்நிலையை ஒவ்வொருவரும் மதிப்பிடலாம், எனது கல்வி தகுதி எவ்வாறு இருந்திருக்கும் என்று. ஒரு முறை எனது தாய் வழி பாட்டனார் ஹஜரத் மீர் நாசிர் நவாப் சாப் அவர்கள் எனது உறுதிமொழி அறிவை பரீட்சை செய்தார்கள். இப்போதும் கூட எனது கையெழுத்து மோசமாகத்தான் இருக்கிறது. அப்போதோ நான் மிகவும் மோசமாக எழுதுபவன், எழுத்து நன்றாக இருக்காது. எந்த அளவுக்கு என்றால், நான் என்ன எழுதியுள்ளேன் என்று அதனை படிக்கவே முடியாது. அவர்கள் நான் என்ன எழுதியிருக்கிறேன் என்று படிப்பதற்கு மிகவும் முயன்றார்கள், ஒன்றும் தெரியவில்லை. அவர்களது இயல்பில் ஒரு வேகம் இருந்தது. உடனே கோபத்தில் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்தார்கள். தற்செயலாக அப்போது நானும் வீட்டில் தான் இருந்தேன். முன்னரே அவரது இயல்புக்காக பயந்து கொண்டிருந்தேன். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் புகாரை எடுத்துக்கொண்டு சென்றதும் மிகவும் பயம் வந்துவிட்டது, என்ன நடக்குமோ என்று. நல்லது, மீர் சாப் வந்தார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் கூறினார்கள், மஹ்மூதின் கல்வி குறித்து தங்களுக்கு சிறிது கூட கவனம் இல்லை. அவரது உருதுவை பரிசீலித்து பார்த்தேன், இந்த காகிதத்தை தான் பாருங்களேன், எந்த அளவு கையெழுத்து மோசமாக இருக்கிறது என்றார்கள். சிறிது கூட படிக்க முடியவில்லை. அதே வேகத்தில் அவர் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் கூறினார், நீங்கள் கொஞ்சமும் பொருட்படுத்த மாட்டீர்களா? பையனின் வாழ்நாள் வீணாகிறது. மீர் சாஹிபை இவ்வளவு வேகத்தில் பார்த்தவுடன் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மௌலவி சாஹிபை கூப்பிடுங்கள் என்றார்கள். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் உடனே ஹதரத் முதலாவது ஹலீஃபத்துல் மசீஹை கூப்பிட்டு விடுவார்கள். ஹதரத் முதலாவது ஹலீஃபத்துல் மசீஹ் அவர்களுக்கு என்னிடம் நல்ல பிரியம் இருந்தது. அன்னார் வந்து வழக்கம் போல் தலை குனிந்தவாறு ஒரு பக்கமாக நின்று விட்டார்கள். ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாம் முன் தலை உயர்த்தி பார்க்க மாட்டார்கள். ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாம் கூறினார்கள், மௌலி சாப், தங்களை நான் அழைத்த நோக்கமாவது மஹமூது எழுதியதை படிக்க முடியவில்லை என்று மீர்சாப் கூறுகிறார்கள், பரீட்சையை வைத்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார்கள். இதனை கூறியவாறு ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாம் ஒரு பேனாவை எடுத்தார்கள். ஓரிரு வார்த்தைகளை கொண்ட ஒரு வாக்கியத்தை எழுதி என்னிடம் தந்தார்கள். இதனை அப்படியே எழுதும் என்றார்கள். இதுவே ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாம் எனக்கு வைத்த பரீட்சையாகும். நான் மிகவும் எச்சரிக்கையாக மிகவும் யோசித்து படித்து அதனை அப்படியே எழுதிவிட்டேன். முதலில், வாக்கியம் ஒன்றும் மிக நீளமானதல்ல. இரண்டாவது, நான் செய்ய வேண்டியதெல்லாம் அப்படியே பார்த்து எழுத வேண்டியதுதான். பார்த்து எழுதுவதில் இன்னும் எழுதுவேறு. அசல் வாக்கியம் முன்னால் இருக்கிறது. நான் மெதுமெதுவாக பார்த்து எழுதினேன். அலிஃப் பாவை கவனமாக எழுதினேன். ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாம் அதனை பார்த்து விட்டு கூறினார்கள், மீர்சாப் கூறியதை கேட்டு எனக்கு பெரும் கவலையாகிவிட்டது. ஆனால் இவர் எழுத்து எனது எழுத்தை ஒத்திருக்கிறது. ஹதரத் முதலாவது ஹலீஃபத்துல் மசீஹ் முதலிலேயே எனக்கு ஆதரவாக பேசுவதற்கு காத்திருந்தார்கள். எனவே ஹுசூர், மீர் சாபுக்கு திடீரென்று வேகம் வந்துவிட்டது, எழுத்தெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது என்றார்கள். ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாமுடைய வஃபாத்திற்கு பிறகு ஹதரத் முதல் ஹலீஃபா என்னிடம் கூறினார்கள், மியா, என்னிடம் முதலில் புகாரியை முழுமையாக படியுங்கள். ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாம் என்னிடம் மௌலி சாஹிபிடமும் குரானும் புகாரியும் படியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று முதலிலேயே நான் அவர்களிடம் கூறியிருந்தேன். இந்த வகையில் நான் ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாம் வாழ்ந்த காலத்திலேயே நான் முதலாவது ஹலீஃபாவிடம் குரானும் புகாரியும் படிக்க தொடர்ந்திருந்தேன். என்றாலும் இடையில் விட்டுவிட்டுதான் படிக்க முடிந்தது. அதுபோன்று மருத்துவமும் அன்னாரிடம் படிக்க தொடங்கியிருந்தேன். பிறகு தஸ்கீஸ் அல் அதான் என்ற பத்திரிகையை தொடங்கியதும் அது சம்பந்தமாக முதல் ஹலீஃபாவுடைய பரிமாற்றம் எவ்வாறு இருந்தது, அவர்கள் என்னை எப்படி பார்க்க விரும்பினார்கள் என்பது பற்றி ஹதரத் முஸ்லிம் மௌது எழுதுகிறார்கள். நான் எனது சில நண்பர்களுடன் சேர்ந்து தஸ்கீஸுல் அஸ்ஹான் பத்திரிகையை ஆரம்பித்து சில காலம் ஆகியிருந்தது. அந்த பத்திரிகையை அறிமுகப்படுத்துவதற்காக நான் சில கட்டுரைகளை எழுதினேன். அதில் அதன் நோக்கங்கள் இலக்குகள் விளக்கப்பட்டிருந்தன. அது வெளிவந்ததும் முதலாவது ஹலீஃபத்துல் மசீஹ் அவர்கள் அதனை பற்றி ஹதரத் மசீஹ் மௌஊத் அலி இஸ்லாமிடம் அதனை பாராட்டி கூறியிருந்தார்கள். ஜூர் கண்டிப்பாக படிக்கத்தக்கது, கண்டிப்பாக படியுங்கள் என்று கூறியிருந்தார்கள். இந்த வகையில் மஸ்ஜித் முபாரக்கில் ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாம் அந்த பத்திரிகையை வாங்க சொன்னார்கள். அநேகமாக மௌலவி முகமது அலி சாஹிபிடம் அதனை படிக்க வைத்து கேட்டார்கள், பாராட்டினார்கள். நான் ஹதரத் முதலாவது ஹலீஃபத்துல் மசீஹை சந்தித்த போது அன்னார் கூறினார்கள், மியா, உனது கட்டுரை மிகவும் நன்றாக இருந்தது, ஆனால் எனது உள்ள மகிழ்ச்சி அடையவில்லை. எமது ஊரில் ஒரு பழமொழி பிரபல்யமானது, ஒட்டகம் 40 ரூபாய், ஒட்டக குட்டி 42 ரூபாய். இந்த பழமொழியை நீர் நிறைவேற்றவில்லை என்று அறிகிறேன் என்றார்கள். இதன் பொருள் புரியும் அளவுக்கு எனக்கு பஞ்சாபி தெரியாதிருந்தது. எனது முகத்தில் வியப்பின் குறிகண்டு அன்னார் கூறினார்கள், ஒருவேளை நான் கூறியதன் பொருள் உமக்கு புரியவில்லை போலும். நமது வட்டாரத்தில் ஒரு சொல் வழக்கு உண்டு. ஒருவர் ஒட்டகத்தை விற்றுக் கொண்டிருந்தார். ஒட்டகத்துடன் கூடவே ஒட்டக குட்டியும் இருந்தது. அந்த பகுதியில் அதனை டோட்டா என்று கூறுவர். ஒருவர் விலை கேட்ட போது ஒட்டகம் 40 ரூபாய், ஒட்டக குட்டி 42 ரூபாய் என்றார். இது என்ன விஷயம் என்று கேட்கப்பட்ட போது, குட்டி ஒட்டகமும் கூட குட்டியும் கூட, எனவே அதற்கு அந்த விலை என்றார். இவ்வாறு ஹதரத் ஹலீஃபத்துல் மசீஹ் அவ்வல் அவர்கள் ஹதரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மசீஹை பார்த்து கூறினார்கள், உங்களுக்கு முன்பால் ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாமுடைய நூலான பராஹின் அஹமதியா உள்ளது. அன்னார் அதனை எழுதும்போது அவர்களுக்கு முன்பாக எந்த இஸ்லாமிய நூல்களும் இல்லை, ஆனால் உங்களுக்கு முன்னால் அதுவும் இருக்கிறது. நீங்கள் அதனையும் படித்து அதைவிட நிறைய விஷயங்களை கொண்டு வருவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முஸ்லிம் மவூத் எழுதுகிறார்கள், அந்த மறைமுகமான கருவூலத்திலிருந்து சிறிது சிறிதாக வெளியே கொண்டு வந்து அவற்றை எடுத்து கூறுவதை தவிர இறைவனால் நியமிக்கப்பட்டவரை விட அதிகமாக ஒருவர் வேறு என்ன இல்மை கொண்டு வர முடியும்? ஹதரத் முதலாவது ஹலீஃபத்துல் மசீஹ் கூறியதன் பொருளாவது, பின்னால் வரக்கூடிய சந்ததிகளின் பணி கடந்த காலத்தின் அந்த அடித்தளத்தை உயர்த்த வேண்டும். அதனை வருங்கால சந்ததிகள் கவனத்தில் கொண்டால் அவர்கள் சுயமேயும் பரக்கத்துகளை பெற முடியும், சமுதாயத்தின் பரக்கத்திற்கும் அவர்கள் காரணமாக அமைய முடியும். ஆனால் நமது முன்னோர்களை விட முந்து முயற்சியை நல்ல விஷயங்களில் செய்ய வேண்டும். திருடனின் பிள்ளை திருட்டை கற்றுக்கொள்வதை போன்றல்ல. தொழுகையாளரின் குழந்தைகள் தந்தையை விட அதிகமாக தொழுகையாளியாக வேண்டும். திருக்குறானின் மகத்துவம் குறித்து ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், எனக்கு எனது சிறு வயது அறியாமை நினைவில் உள்ளது. நான் சிறு பையனாக இருந்தேன். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சபைக்கு சில எதிரிகள் வருவர். அன்னார் மீது ஆட்சேபனை செய்வர். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் பணிவுடன் பதில் பேசுவதால் சில வேளை எனக்கு ஐயம் எழும். ஒருவேளை இவர்களின் சாதுரியமான பேச்சுக்கு முன்பால் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் போட்டியிட முடியாதோ என்று. ஆனால் எதிரிகள் எதிர்ப்பில் முன்னேறும் போது ஏதோ வானத்தின் ஆற்றல் அவர்களின் மீது ஆதிக்கம் செலுத்துவது போன்று தென்படும். எத்தகைய மகிமையுடன் பதில் தருவார்கள் என்றால் சபையில் முழுமையான அமைதி தென்படும். சில அறிவற்றவர் எவராவது திருக்குறானின் மீது ஆட்சேபனை செய்தால் அடங்கு, இல்லை என்றால் உமது ஈமான் அழிந்து போய்விடும் என்று இவர்கள் கூறுகிறார்கள். பொதுவாக பிறரிடம் நாம் பேசும்போது மௌலிமார்களின் இன்ன விஷயங்கள் எங்களுக்கு புரியவில்லை என்கின்றனர். புதிதாக பயஸ் செய்தவர்கள் எழுதுகின்றார்கள் எனில் புரியவில்லை என்று கூறினால் அமைதியாக இருங்கள், இல்லாவிட்டால் உங்கள் ஈமான் அழிந்து போய்விடும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அது சரியன்று. திருக்குறானின் மீது ஆட்சேபனை செய்யப்பட்டால் எதிரிகளும் அந்த உண்மையை ஏற்கத்தக்க பதில்களை தர வேண்டும். மாறாக ஆட்சேபனை செய்பவரை ஆட்சேபனை செய்வதிலிருந்து தடுக்கக்கூடாது. ஐயங்களை உள்ளங்களில் அப்படியே இருக்கவிடக்கூடாது. எனக்கு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு விஷயம் நன்றாக நினைவில் உள்ளது. பலமுறை அவர்கள் வாயிலிருந்து எனது காதால் கேட்டுள்ளேன். அன்னார் கூறி வந்தார்கள், உலகில் எல்லோரும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு போன்று ஆகிவிட்டால் இத்தனை பெரிய திருக்குர்ஆனுக்கு தேவையில்லை. பிஸ்மில்லாஹின் பே மட்டுமே போதுமானது. இத்தனை இறைஞான மிக்க திருக்குர்ஆன் இறங்கியுள்ளது எனில் அது அபூஜஹலின் காரணத்தால் தான். அபூஜஹலை போன்ற மனிதர்கள் இல்லையெனில் இத்தனை விரிவான திருக்குர்ஆன் தேவையில்லை. சுருக்கமாக, திருக்குர்ஆன் இறைவனது வார்த்தையாகும். அதில் எத்தனை ஆட்சேபனைகள் உள்ளனவோ அத்தனைக்கும் அதில் அதன் சிறப்புகள் தான் வெளிப்படும். ஆட்சேபனை உறுதியாக இருந்தால் எப்படி பதிலளிக்கப்பட முடியும் என்று பயம் ஏற்படுவது ஒரு ஷைத்தானின் ஊசாட்டமாகும். இறைவனின் வார்த்தை நமது ஈமானை பாதுகாக்க வேண்டுமா அல்லது நாம் இறைவனது வார்த்தையை பாதுகாக்க வேண்டுமா? ஒரு வேதம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு மனிதனின் தேவையை கொண்டுள்ளதென்றால் அது பொய்யான வேதமாகும், விட்டுவிட தகுந்தது, நமக்கு பயன் தருவதல்ல. நமக்கு பயன் தருவது அத்தகைய திருக்குறான் ஆகும். அதாவது அதை பாதுகாக்க எந்த மனிதரின் தேவையும் இல்லை, மாறாக அதனை பாதுகாப்பவன் இறைவன் ஆவான். அதன் மீது செய்யப்படும் ஆட்சேபனைகளை அதுவே அகற்றுகிறது. தனது மகத்துவத்தை தானே நிலைநாட்டுகிறது. நமது திருக்குறான் அத்தகையதாகும். பிறகு மனதின் பலகீனத்தை எவ்வாறு கணக்கிட வேண்டும் அது பற்றி கூறுகிறார்கள். எவ்வாறு மனிதன் தன்னை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சம்பவம். அன்னார் லாகூரில் ஒரு தெருவில் சென்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் அன்னாரை தள்ளிவிட்டார். அவர்கள் விழுந்து விட்டார்கள். இதனால் அன்னாருடன் வந்தவர் வெகுண்டார். அவரை அடிக்கும் அளவுக்கு வந்துவிட்டார். அன்னார் கூறினார்கள், இம்மனிதர் உண்மைக்கு ஆதரவாக அவ்வாறு செய்துள்ளார், அவரை ஒன்றும் சொல்லாதீர்கள். நபிமார்கள் தமது நஃப்ஸின் கேள்விகளின் அடிப்படையில் பேசுவதில்லை, மாறாக இறைவனின் கண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக பேசுகின்றனர். அல்லாஹ்வின் நபி சாதாரண மக்கள் செய்வதை போன்றே செய்வார்கள் என்று கருதக்கூடாது. அவர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் பெரும் வித்தியாசம் உள்ளது. நபிமார்கள் இறைவனுக்காக செய்கின்றனர், சாதாரண மக்கள் தமக்காக செய்கின்றனர். பிறகு கூறுகிறார்கள், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஹதரத் முஆவியாவுடைய தொழுகை குறித்த சம்பவத்தை கூறுவார்கள். அவர்களுக்கு ஒருமுறை ஃபஜ்ர் தொழுகை கஜாவாகிவிட்டது. ஆனால் இத்தவறினால் அன்னார் கீழே இறங்கவில்லை, மாறாக முன்னேறினார்கள். ஒருவர் பாவத்தை உணர்ந்தால் பாவத்திலிருந்து தப்பிக்கிறார். பாவத்தின் உணர்வே இல்லை எனில் மனிதன் பாவத்தினால் பீடிக்கப்பட்டு விடுகின்றான். ஆகவே ஒரு மோமியின் எஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீமின் மீது கவனம் செலுத்த வேண்டும். ஆபத்திலிருந்து தான் பாதுகாப்பாக இல்லை என்பதை உணர வேண்டும். இறைவனது குரல் மனிதனுக்கு அதனை கூறாதவரை அவன் பாதுகாப்பில் இல்லை. எனவே மனிதன் தனது நஃப்ஸின் பலகீனத்தை கணக்கெடுக்க வேண்டும். அத்தகைய மனிதனுக்காக ஆன்மீக வழிகள் திறக்கப்படுகின்றன. அவ்வாறு செய்யாதவரின் ஆன்மீக வழி அடைக்கப்பட்டு விடுகின்றது. பிறகு அத்தகைய மனிதர் வழிகட்டு போய்விடுகின்றார். ஜமாத்திற்கு எதிர்ப்பு வருகிறது, நபிக்கும் வருகிறது. அதுவே முன்னேற்றத்திற்கு காரணமாகவும் அமைகிறது. இது சம்பந்தமாக எழுதுகிறார்கள், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இடம் பலமுறை நான் இந்த சம்பவத்தை கேட்டுள்ளேன். அன்னார் கூறி வந்தார்கள், எதிரிகள் நம்மை ஏசுகிறார்கள், எதிர்க்கிறார்கள். அவர்களுள் நற்பேறு பெற்ற ஆன்மாக்கள் நம்மிடம் வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நம்மை மக்கள் எதுவும் ஏசவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, முற்றிலும் அமைதியாகிவிட்டார்கள் என்றால் அது நமக்கு கஷ்டத்திற்குரிய ஒன்றாகும். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் எப்போதும் கூறி வந்தார்கள், நபிமார்கள் ஒரு மூதாட்டியை போன்றவர்கள், அம்மூதாட்டியை பற்றி அவளுக்கு சிறிது பைத்தியமும் இருந்தது என்று பிரபல்யமானது. அந்த ஊரின் சிறுவர்கள் எப்போதும் அவளை சீண்டிக்கொண்டே இருப்பார்கள். அம்மூதாட்டி அவர்களை திரும்ப ஏசவும் அவர்களின் கேட்டிற்காக துவாவும் செய்வாள். கடைசியில் பிள்ளைகளின் பெற்றோர் ஒரு ஆலோசனை செய்தார்கள், பிள்ளைகளை தடுக்க வேண்டும், பிள்ளைகளை அம்மூதாட்டிக்கு தொந்தரவு தர விடக்கூடாது என்று. இவ்வாறு அவர்கள் பிள்ளைகளுக்கு புரிய வைத்தார்கள். ஆனால் சிறுவர்கள் தான், அவர்கள் எப்போது அதிலிருந்து விலகுவார்கள்? எனவே பெற்றோரின் தீர்மானம் ஒன்றும் நடக்கவில்லை. இறுதியில் பிள்ளைகளை வெளியில் விடக்கூடாது, வாசல் கதவை அடைத்து விட வேண்டும் என்று முடிவெடுத்தனர். அவ்வாறே செய்தனர். 2-3 நாட்கள் பிள்ளைகளை வீட்டிற்கு வெளியில் வரவிடவில்லை. பிள்ளைகள் தனக்கு தொந்தரவு தருவதில்லை என்று கண்ட மூதாட்டி வீட்டுக்கு வீடு சென்று, உங்கள் பையன் எங்கே போய்விட்டான், அவனை பாம்பு கொட்டிவிட்டதா, அவன் கொள்ளை நோயில் மரணித்து போய்விட்டானா, அவன் மீது கூரை இடிந்து விழுந்து விட்டதா, அவன் மீது இடி விழுந்து விட்டதா, இவ்வாறு ஒவ்வொரு வாசலுக்கும் சென்று ஒவ்வொரு விதமாக பேசினாள். இறுதியில் மக்கள் பார்த்தனர், இந்த கிழவி முன்னரை விட அதிகமாக ஏச தொடங்கிவிட்டாள். எனவே பிள்ளைகளை அடைத்து வைத்து என்ன பயன் என்று நினைத்து பிள்ளைகளை விட்டுவிட்டார்கள். அன்னார் கூறி வந்தார்கள், இதுதான் நபிமார்களின் நிலையும். எதிர்ப்பு வலுக்கும் பொழுது அப்போதும் கஷ்டம் ஏற்படுகிறது. எதிரிகள் மௌனமாக இருந்தால் அப்போதும் அவர்களுக்கு கஷ்டமே ஏற்படுகிறது. ஏனெனில் எதிர்ப்பு இல்லையெனில் இறை இயக்கங்களின் பக்கம் மக்கள் கவனம் திரும்ப முடியாது. நபிமார்களின் தரப்பிலிருந்து ஏச்சுக்கள் வருவதில்லை, என் நிலையிலும் துவாவே வெளிவருகிறது. ஆனால் எதிர்ப்பு வலுவடையும் பொழுது எதிரிகளுக்காக துவா செய்கிறார்கள். அதன் மூலம் நல்ல ஆன்மாக்கள் உண்மையை ஏற்க வேண்டும் என்பதற்காக. பிறகு எதிர்ப்புகள் முன்னேற்றத்திற்கு காரணமாக ஆகும் என்பது பற்றி அன்னார் கூறுகிறார்கள். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் ஒரு மௌலவி வந்தார். அவர் கவிஞரும் கூட, புகழ்பெற்ற இலக்கியவாதி ஆவார். ராம்பூர் நவாப் சாப் உருது மரபு தொடர்புகளுக்கு அகராதி எழுதுவதற்காக அவரை நியமித்திருந்தார்கள். அவர் கூறினார், ராம்பூர் நவாப் சாஹிப்பிடம் ஒரு புகழ்பெற்ற கவிஞரான மின்ஷாயி அவர்களின் தாள்கள் இருந்தன. அவர் உருதுக்கு பெரிய அகராதி எழுதியுள்ளார். அதனை முழுமைப்படுத்தும் முன் நவாப் சாப் மரணித்து விட்டார். ராம்பூர் நவாப் சாப் அக்காகிதங்களை என்னிடம் தந்து அதனை முழுமைப்படுத்துமாறு கூறியுள்ளார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ராம்பூரில் நமக்கு பெரும் எதிர்ப்பு உள்ளது, தாங்கள் அங்கு வாழ்பவர், உங்களுக்கு பயஸ் செய்வதற்கு எப்போது கவனம் திரும்பியது, எப்படி கவனம் திரும்பியது என்று கேட்டார்கள். அவர் கூறினார், ஒருவர் என்னிடம் துரை சமீன் தந்தார். நானும் ஒரு கவிஞர் என்பதால் அன்னாரது கவிதையை படித்தேன். அதனால் பெரும் தாக்கத்திற்கு ஆளானேன். அதில் ரசூலின் மீது பேரன்பு நிறைந்திருந்தது. அதற்கு பிறகு மௌலவி சனாவுல்லா சாப் அங்கு வந்தார். அவர் ஒரு சொற்பொழிவு ஆற்றினார். சொற்பொழிவில் அவர் கூறினார், மிர்சா சாப் இஸ்லாத்தின் கடும் எதிரியாவார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துகிறார். அவரது சொற்பொழிவை கேட்டு மிர்சா சாஹிப் கண்டிப்பாக உண்மையாளர் என்று உணர்ந்தேன். இல்லை என்றால் இந்த மௌலவிக்கு அன்னாரை பற்றி இவ்வளவு பொய் சொல்ல வேண்டிய தேவை என்ன? எந்த ஒரு மனிதரிடம் இந்த அளவுக்கு ரசூலின் மீது பேரன்பு இருக்குமோ, அவ் அன்பினால் அவரது சொற்கள் நிறைந்து காணப்படுமோ, அவரை பற்றி அம்மனிதர் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடும் எதிரி என்று இந்த மௌலவி கூறினால் நிச்சயமாக அந்த மௌலவி பொய்யராவார். எந்த நபரை பற்றி அவர் தூதரை இழிவுபடுத்தி விட்டதாக அவர் குற்றம் சாட்டுகின்றாரோ, அம்மனிதரோ உண்மையாளராகத்தான் இருப்பார். அதுவன்றி இந்த சொற்பொழிவாளர் பொய்யான ஆதாரங்களை தர வேண்டிய அவசியம் என்ன? துரை செமீனில் அவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெரும்புகழ் பாடியுள்ளார், இறைவன் மீது பெரும்புகழ் பாடியுள்ளார். ஆனால் அவரோ பொய்யர் என்று அம்மனிதர் கூறியிருந்தால் அது வேறு விஷயம். முற்றிலுமாக உண்மையை விட்டுவிட்டு இம்மனிதர் அல்லாஹ் மற்றும் ரசூல் ஆகியோரை பற்றி தீய விஷயங்களை பேசுகிறார் என்று கூறுகிறார். நான் அவரது சொற்பொழிவு கேட்டு உடனே புரிந்து கொண்டேன், மிர்சா சாப் அவரது வாதத்தில் உண்மையாளர் என்று நான் அவரிடம் பயஸ் செய்தவராகிவிட்டேன். உண்மை என்னவென்றால், எதிரிகள் பெரும்பாலும் மூமீன்களுக்கு எதிராக மக்களிடம் ஆவேசத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஆனால் ஆவேசம் பொங்கி எழுவதற்கு பதில் மக்களிடம் மூமீன்களுக்கு ஆதரவாக பயன் தருவதாக அமைந்து விடுகிறது. இதுபோன்ற ஒரு சம்பவம், ஆரம்பகால சம்பவம், குஜராத் மாவட்டத்தில் சச்சிகந்தா அருகில் பஹாவ் கசீட்பூர் என்று ஒரு கிராமம். அங்கு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் சில தூய்மையான சகோதரர்கள் வாழ்ந்து வந்தனர். எழுதுகிறார்கள், அப்போது நான் மிகவும் சிறியவன், ஆனால் எனக்கு நன்றாக நினைவில் உள்ளது, அவர் மிகவும் ஆர்வத்துடன் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சபையில் அமர்ந்திருந்தார்கள். அதில் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியின் சகோதரர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் அலி ஷேர். இவர் முதல் மனைவியின் சகோதரர். இறை விருப்பம் மற்றும் இறை கட்டளையின் கீழ் அன்னார் உம்முல் மோமினியினை திருமணம் செய்தார்கள். உடனே முதல் மனைவியின் உறவினர்கள் அவர்களிடம் எதிர்ப்பு காட்டினார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் மனைவி நல்ல பெண்ணாக இருந்தார். எங்களிடம் எந்த அளவு அன்பு செலுத்தினார் என்றால், எங்களது சிறிய வயதில் இவர்கள் எங்களிடம் தாயாரை விட அதிகமாக அன்பு காட்டினார்கள். முதல் மனைவியுடன் தொடர்பு இல்லை என்ற கருத்து மக்களிடம் உள்ளது, அதுவும் தவறாகும். எழுதுகிறார்கள், எங்களது பெரிய சகோதரி இஸ்மத் மரணிக்கும் போது முகமது பேகம் முன்னறிவிப்பு சம்பந்தமாக ஒரு எதிர்ப்பு பிரசுரம் வெளியிட்டிருந்தார்கள். அந்த நேரமாக இருந்தது. எனவே அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள கதவை ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அடைக்க செய்தார்கள். ஹதரத் உம்முல் மோமினீன் ரழியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், இஸ்மத் நோயுற்று நிலைமை கவலைக்கிடமான போது அறுக்கப்படும் போது கோழி துடிப்பது போன்று குழந்தை துடித்தது. மீண்டும் மீண்டும் எனது அம்மாவை கூப்பிடுங்கள் என்று கூறியது, அதாவது பெரிய தாயாரை. உடனே ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பெரியம்மாவை வரச் செய்தார்கள். வந்து இஸ்மத்துடைய கையில் தனது கையை கொடுத்ததும் அவருக்கு நிம்மதி ஏற்பட்டது. அமைதியாக குழந்தை உயிர் பிரிந்தது. சுருக்கமாக, நல்ல பெண்ணாக இருந்தார்கள். தனது சக கிழத்தியின் குழந்தைகள் மீது அதிகமான அன்பு இருந்தது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீது பெரும் அன்பு கொண்டிருந்தார்கள். அன்னாரை கண்ணியம் செய்தார்கள். அன்னாரை பற்றி எவரும் தீய வார்த்தையை அவர்களிடமிருந்து கேட்க முடிந்ததில்லை. ஆனால் அவரது சகோதரரோ காழ்ப்புணர்ச்சியுடையவராக இருந்தார். வரக்கூடிய அகமதிகளை குழப்பி வந்தார். நான் அவரது சகோதரர், அவரது உறவினர், நான் நன்றாக அறிவேன். இவர் ஒரு கடை திறந்துள்ளார், வேறு ஒன்றும் இல்லை. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை பற்றி கூறுகிறார், அவர் ஒரு கடை திறந்துள்ளார், வேறொன்றும் இல்லை என்று. தான் நபி என்று இட்டுக்கட்டி கூறுகிறார் என்று கூறி வந்தார். இதனை கேட்டு பலகீனமானவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டது. அவரது சகோதரரே இவ்வாறு கூறினால் சரியாக இருக்கலாம். ஒருமுறை காரியான் என்ற சிற்றூரில் இருந்து ஒருமுறை 5 சகோதரர்கள் வந்தார்கள். முதலில் கூறப்பட்டது, அப்போது பேஷ்தி மஹபரா உருவாகவில்லை. இதுவும் பழைய சம்பவம். அப்போது மக்கள் காதியான் வரும்போது பரக்கத்துக்குரிய இடங்களுக்கு செல்ல விரும்பினால் மஸ்ஜித் முபாரக் அல்லது ஹதரத் முதல் ஹலிபத்துல் மசீஹுடைய சபை அல்லது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையாரின் தோட்டத்திற்கு செல்வது, அதுவும் பரக்கத்திற்குரியது என்பதனால் செல்வார்கள். ஆகியவை அங்கு இருந்தன. அத்தோட்டத்திற்கு செல்லும் வழியில் முஹல்லா தாரஸ்வஃபா இருந்தது. அந்த முஹல்லா உருவாகும் முன் அந்த இடம் அலி ஷேர் இடம் இருந்தது. இவர் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் மனைவியின் சகோதரர். அவர் ஆர்வத்துடன் தனது தோட்டத்தை அமைத்திருந்தார். ஒரு நீண்ட மரக்குச்சியை அவர் தனது கையில் வைத்திருப்பார். தாடியும் பெரிதாக இருக்கும். ஆனால் இயக்கத்திற்கு கடும் எதிரியாக இருந்தார். ஓர் அகமதி கிடைத்தால் அவரை குழப்பலாம் என்று எப்பொழுதும் யோசித்துக் கொண்டே இருப்பார். மேற்கூறப்பட்ட 5 சகோதரர்கள் காதியான் வந்ததும் தோட்டம் பார்க்க சென்றனர். அவர்களுள் ஒருவர் வேகமாக அடியெடுத்து வைத்து எல்லோரினும் முன்னே சென்று கொண்டிருந்தார். மிர்சா அலி ஷேர் அவரை பார்த்து இவர் வெளியில் இருந்து வருபவர் என்று கண்டுகொண்டார். உரத்த குரலில், சகோதரரே, சிறிது நான் கூறுவதை கேளுங்கள் என்று சப்தமிட்டு அழைத்தார். அந்த சம்பவம் கேட்டு அவர் வந்தார். மிர்சா ஷேர் அலி, எவ்வாறு இங்கு வந்தீர்கள் என்று கேட்டார். மிர்சா சாப் மஹதி மசி என்று வாதம் செய்திருப்பதாக கேள்விப்பட்டோம், எனவே அவரை சந்திக்க வந்தோம், ஏனெனில் அவர் தமது வாதத்தில் உண்மையாளராக தெரிகிறார் என்று அவர்கள் பதில் கூறினார்கள். அதற்கு ஷேர் அலி, அவர் ஏமாற்று வேளையில் எப்படி சிக்கிக் கொண்டீர்கள்? இவர் தனது பிழைப்புக்காக இந்த கடையை திறந்திருக்கிறார் என்று தெரியாதா? அவர் எனது சகோதரர் தான், எனக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும். நீங்கள் வெளியில் உள்ளவர்கள், உங்களுக்கு அசல் நிலை எப்படி தெரியும்? ஏமாற்றத்தில் விழ வேண்டாம், அவ்வாறு செய்தால் நஷ்டத்தை தான் ஏற்பீர்கள் என்றார். எல்லோருக்கும் முதலில் வந்த அந்த அகமதி சகோதரர் அவரிடம், கையை கொடுங்கள், முசாபா செய்வோம் என்றார். ஷேர் அலி கருதினார், நமது பேச்சுக்கு நல்ல விளைவு ஏற்பட்டு விட்டது, நமது பெரிய மனித தன்மையை இவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஏனென்றால் ஷேர் அலி பேச்சுக்கிடையே சுபஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று கூறிக்கொண்டிருப்பார். ஆர்வத்துடன் ஷேரலி தனது கையை கொடுத்தார். இன்று நல்ல வேட்டை நமது பிடியில் மாட்டிவிட்டது என்று கருதினார். முன்னால் வந்த அகமதி வேகமாக அவரது கையை பற்றியவாறு மற்ற நான்கு சகோதரர்களையும் சப்தமிட்டு அழைத்தார். விரைவில் வாருங்கள், ஒரு வேலை இருக்கிறது. முஸ்லிம் மாவுஸ் எழுதுகிறார்கள், நமது பேச்சுக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டு விட்டதாக நமது மாமா நினைத்தார். இவர் சரியாக கூறுகிறார் என்று சொல்லத்தான் தனது சகோதரர்களையும் அழைக்கிறார் போலும் என்று நினைத்தார். உள்ளத்தால் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். இன்று நமது ஆயுதம் வேலை செய்துவிட்டது என்று நான்கு சகோதரர்களும் அங்கு வந்து சேர்ந்ததும் ஐந்து பேர் ஒன்று சேர்ந்ததும் முதல் சகோதரர் கூறினார், நாம் குர்ஆன் ஹதீஸில் உலகில் ஒரு ஷைத்தான் இருக்கிறான் என்று படித்துள்ளோம், ஆனால் நாம் அவனை சந்தித்ததில்லை. இன்று அதிர்ஷ்டவசமாக ஷைத்தான் நம்மை சந்தித்து விட்டான், குழப்புகிறான் என்றார். பிறகு ஒரு இடத்தில் அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் அருளும் ஒரு ஆற்றை போன்றிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆற்றில் ஒரு சொட்டு தண்ணீரை எடுத்தால் அதில் என்ன குறைவு ஏற்பட்டுவிடப் போகிறது? ஆனால் அடியானது பேரிழப்பு. அவனது வெகுமதியிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்கிறான். அவனிடமிருந்து முகம் திருப்பி அமர்ந்து கொள்கின்றான். இறைவனால் நியமிக்கப்பட்ட ஒருவர் வரும்பொழுது மக்கள் அவரை இழிந்தவராக கருதி அவரை மறுக்க தொடங்குகின்றனர். எழுதுகின்றார்கள், பாபா நானக்கின் பெற்றோரும் அவரை இழிவான கண்ணோட்டத்தில் தான் பார்த்தனர். இவர் நமது வியாபாரத்தை கெடுத்து விட்டார் என்றனர். இந்த பையன் நமது வீட்டில் தகுதியற்றவனாக பிறந்துள்ளான். இன்று அவரது பெற்றோர் உயிர் பெற்று இவ்வுலகிற்கு வந்து பார்த்தால் நாம் இழிவாக கருதி அந்த பையனுக்காக லட்சக்கணக்கானோர் தம்மை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவரது பெயருக்காக உயிரை கொடுக்கவும் தயாராக உள்ளனர். அவர்களுள் பல கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் என்று அறிந்து வியந்து போய்விடுவர். ஆனால் மக்கள் அறிவீனத்தால் இவர் ரொம்ப சிறிய மனிதர், இவரை நம்பி நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நினைக்கின்றனர். ஆனால் அல்லாஹ் தஆலா அத்தகைய மக்களையே அனுப்புகின்றான். வெளிப்படையாக ரொம்ப சிறிய மனிதர்களாக தெரிகிறார்கள். ஒரு காலம் வரும்போது அவருக்காக மரணித்து போவதற்காக மக்கள் பிறக்கின்றனர். அதுபோன்று இக்காலத்தில் காதியானில் ஹஜரத் மசீஹ் முஹம்மது இஸ்லாமை அல்லாஹ் அனுப்பினான். காதியானில் முதலில் ரயிலும் இருந்ததில்லை, தபால் அலுவலகம் இருந்ததில்லை, மார்க்க அல்லது உலகியல் கல்வி நிலையங்கள் இருந்ததில்லை. ஹஜரத் மசீஹ் முஹம்மது இஸ்லாம் அவர்களுக்கும் பெரும் செல்வாக்கு உலகியல் செல்வாக்கு எதுவும் இருந்ததில்லை. வெளிப்படையாக அவர்கள் கற்றிருந்த கல்வியோ மிக சாதாரணமானது. அன்னார் மசீ மற்றும் மஹதி என்று வாதம் முன்வைத்த போது மக்கள் கூச்சலிட்டனர். இந்த மனிதர் அறிவற்றவர், இவர் எவ்வாறு மகதியாக முடியும்? ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் எவ்வாறு இறைவனால் நியமிக்கப்பட்டவர் தோன்ற முடியும்? நியமிக்கப்பட்டவர் வந்துதான் ஆக வேண்டும் என்றால் லாகூர் அம்ரிட்சர் போன்ற பெரும் நகரங்களில் வந்திருக்க வேண்டும். சாதாரண மக்கள் வலுக்கட்டாயமாக எதிர்ப்பை தொடங்கினார்கள். அவர்களின் வாதம் கேள்விப்பட்டு அவர்களை சந்திக்க காதியான் வருபவர்களை தடுக்கப்பட்டது. நிற்காதவருக்கு விதவிதமான கஷ்டங்கள் தரப்பட்டன, விதவிதமான கஷ்டங்கள் தொல்லைகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் இவையெல்லாம் இருந்தும் அன்னாருக்கு அல்லா தாலாவின் தரப்பிலிருந்து இல்ஹாம் வந்தது. உலகில் ஓர் எச்சரிப்பாளர் வந்தார். உலகம் அவரை ஏற்கவில்லை, ஆனால் இறைவன் அவரை ஏற்பான். வல்லமைமிக்க தாக்குதல்கள் மூலம் அவரது உண்மையை வெளிப்படுத்துமான். அன்னாரை ஒருவரும் ஏற்காத நிலையில் அல்லா தாலாவிடமிருந்து இல்ஹாம் இறங்கியிருந்தது. அவர்களை ஒருவரும் ஏற்கவில்லை. அந்நிலையில் அல்லாஹ்விடமிருந்து இறை அறிவிப்பு வந்தது, நான் உமது பிரச்சாரத்தை பூமியின் எல்லை வரை எட்ட வைப்பேன். அக்காலத்தில் எதிர்ப்பு நிலை எவ்வாறு இருந்தது என்றால், ஹஜரத் மசீஹ் முஹம்மது இஸ்லாமுடைய ஒரு பணியாள் பீரா என்ற பெயர் பெற்றவர் மிகவும் முட்டாளாக இருந்தார். குழம்பில் மண்ணெண்ணெய் ஊற்றி குடித்து விடுவார். ஹஜரத் மசீஹ் முஹம்மது இஸ்லாம் அவ்வப்போது சிறு வேலைகளுக்காக பட்டாலாவுக்கு அனுப்புவார்கள். ஒருமுறை பட்டாலா அனுப்பப்பட்டார். அங்கு முகமது ஹுசைன் பட்டாலவியை சந்தித்தார். அவர் அகலே ஹதீஸினுடைய லீடர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தார். முகமது ஹுசைன் பட்டாலவி பெரும் மௌலவியாக கருதப்பட்டார். அவரது பணியுமே இதுதான். காதியான் செல்லும் பொருட்டு எவராவது பட்டாலா வந்தால் அவரை சந்தித்து கூறுவார், அம்மனிதர் ஒரு கடை திறந்துள்ளார், அவர் பொய்யர், காதியான் போய் என்ன செய்ய போகிறீர்கள்? அதனையும் மீறி மக்கள் காதியான் வந்தனர். மௌலவி சாஹிப் தடுப்பதை கண்டு நிற்பதில்லை. அன்று மௌலவி சாஹிப்புக்கு வேறு ஆள் கிடைக்கவில்லை, பீரா தான் கிடைத்தார். பீராவை பார்த்து கூறினார், பீரா, நீர் அம்மனிதர் அருகில் இருக்கக்கூடாது, ஏன் நீர் உமது ஈமானை வீணாக்கிக் கொள்கிறீர்? அவர் அப்பாவி. இது மாதிரி பேச்சுகள் அவருக்கு புரியவும் செய்யாது. மிர்சா சாஹிப்புக்கு அருகில் இருப்பது சரியில்லை என்று இம்மனிதர் கூறுகிறார் என்று அளவுக்கு மட்டும் புரிந்தார். மௌலவி சாஹிப் எல்லாம் கூறி முடிந்ததும் இவர் கூறினார், மௌலவி சாஹிப், நான் முற்றிலும் அறிவற்றவன், இது மாதிரி பேச்சுகளை என்னால் புரிய முடியாது. ஆனால் ஒன்று புரிகிறேன், மிர்சா சாஹிப் கெட்டவர் என்று கூறுகிறீர்கள் என்ற அளவுக்கு புரிகிறது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தென்படுகிறது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் பட்டாலாவில் சுற்றி சுற்றி வந்து எவரும் காதியானுக்கு போகாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டுதான் திரிகிறீர்கள். பிற பகுதியில் இருந்து வருபவர்களை தடுக்கவும் செய்கிறீர்கள், குழப்புகிறீர்கள். ஆனால் தெளிவாக தென்படுகிறது, இறைவன் அவருடன் தான் இருக்கிறான், உம்முடன் இல்லை. ஏனென்றால் உங்களது எல்லா முயற்சிக்கு பிறகும் மக்கள் நூற்றுக்கணக்கில் நடந்தே காதியானுக்கு போகின்றார்கள், ஆனால் உங்களிடம் எவரும் வருவதில்லை. ஆகவே அல்லாஹ் தஆலாவுடைய இவ்வகை அடியார்கள் ஆரம்பத்தில் சிறியவர்களாகவே தென்படுகின்றனர். உலகின் வெளிப்படையான கண்கள் மூலம் அவர்களை பார்க்கிற மக்கள் அவர்களை இழிவாக கருதுகின்றனர். அவ்வாறுதான் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உணரப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வின் அருளால் ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நமது ஜமாத் உலகில் மூலை முடுக்குகளில் எல்லாம் பரவிவிட்டது. இப்போது அதிகம் பரவிவிட்டது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்நாளில் இறுதி ஆண்டு மாநாட்டில் 700 பேர் கலந்து கொண்டனர். முஸ்லிம் மவ்ஊத் ஜும்மா வரையில் குறிப்பிடுகிறார்கள், மஸ்ஜித் அக்ஸாவில் அப்போது 4000 பேரை விட அதிகம் கலந்து கொண்டார்கள். இப்போது இந்த மஸ்ஜித்தில் கூட 5000-6000 பேர் அமர்ந்து ஹுத்பா கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் கூறுகிறார்கள், ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அக்காலத்தில் இந்தியாவின் எல்லா சமுதாயங்களுக்கும் அவர்களுக்கு எதிராக கூச்சலிட்ட நிலையில் கடும் எதிர்ப்பு காட்டின. ஆனால் எல்லா எதிர்ப்புகளும் இருந்தும் நமது இயக்கம் இந்தியாவிலும் வளர்ந்தது. வெளிநாடுகளிலும் நமது ஜமாத் நிலைநாட்டப்பட்டது. இந்த வகையில் நமது பிரச்சார நிலையங்கள் உலகில் எல்லா இடங்களிலும் பணி செய்கின்றன. இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, சீனா, ஜப்பான், ஜாவா, சுமத்ரா, ஐரோப்பாவின் எல்லா நாடுகளிலும் நமது பிரச்சார நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. தபலீகு பணி நடக்கிறது. ஆப்பிரிக்காவில் ஹபஷிகள் கல்வி பெறுகிறார்கள். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளில் இணை வைத்தவர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைகின்றனர். காரணம், இறைவன் நமது உள்ளத்தில் தன்னால் நியமிக்கப்பட்டவர் மூலம் புதிய ஈமான் உருவாக்கிவிட்டான். அதிலிருந்து பிறர் விலக்கப்பட்டுள்ளனர். பிறர் கூறுகிறார்கள், நமது ஜமாத்தின் கண்ணியத்திற்குரிய பெருமகனார் அப்துல் லத்தீப் சாப் ஷஹீத் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாதத்தை கேட்டு வந்தார்கள். ஹஜ்ஜுக்காக வீட்டிலிருந்து புறப்பட்டவர்கள் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாதம் கேட்டு காதியான் வந்தார்கள். பையத் செய்தார்கள். பையத் செய்த பிறகு வீட்டிற்கு திரும்பி சென்றார்கள். ஆப்கானிஸ்தானில் மன்னர் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கினார். அவர் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்ததற்காக மட்டுமே மரண தண்டனை வழங்கப்பட்டது. நீங்கள் உங்கள் கொள்கையை மாற்றுங்கள், அவரை ஏற்காதீர்கள் என்று மக்கள் கூச்சலிட்டனர். ஏனெனில் அவர்களிடம் உண்மை வெளிப்பட்டுவிட்டது. இறுதியில் அரசர் அன்னார் பூமியில் புதைத்து கல்லெறிந்து மரண தண்டனை நிறைவேற்றுமாறு தண்டனை அளித்தார். ஷஹீத் மிகவும் சித்திரவதையும் செய்யப்பட்டார். ஆனால் அன்னார் சி என்று கூட சொல்லவில்லை. இறைவழியில் உயிரை தந்தார்கள். மரண தண்டனைக்கு முன் ஒரு மந்திரி அவரிடம் வந்து கூறினார்கள், நீங்கள் உள்ளத்தில் சந்தேகமின்றி அந்த கொள்கையை வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் வாயளவில்லாவது மறுத்து விடுங்கள், ஆனால் என்னால் பொய் சொல்ல முடியாது என்று கூறிவிட்டார்கள். அப்துல் லத்தீப் சாப் பிறகு அவர்களை ஷஹீதாக்கப்பட்டது. ஆனால் ஷஹீதான சிறிது காலத்திலேயே ஆப்கானிஸ்தானில் அம்மை நோய் பரவியது. ஆயிரக்கணக்கானோர் மரணித்தனர். இதுவரை அழிவு பரவிக்கொண்டுதான் இருக்கிறது. இவ்வாறு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை மக்கள் எதிர்த்த போது நாட்டில் கடும் பிளேக் நோய் பரவும் என்று இறைவன் அன்னாரிடம் தெரிவித்திருந்தான். அவ்வாறே நடந்தது. ஆயிரக்கணக்கில் மக்கள் மரித்தனர். அந்த பிளேக் பரவி ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மைக்கு ஒரு ஆதாரமாக இருந்த போதிலும் பிளேக் பரவிய போது அன்னார் கருணையின் வடிவமாக இறைவனிடம் துடிதுடித்து அதனை நிறுத்துமாறு துவா செய்தார்கள். எந்த அளவுக்கு இறைவனிடம் மன்றாடியவாறு கண்ணீர் வடித்தார்கள் என்றால் மஸ்ஜித் முபாரக்கின் மேற்பகுதியில் தங்கியிருந்த அப்துல் கரீம் சாப் கூறினார்கள், ஒருமுறை எனக்கு யாரோ அழுகிற சப்தம் கேட்டது. சப்தம் எத்தனை துயரம் மிக்கதாக இருந்தது என்றால் அது பிரசவ வழியில் துடிக்கும் ஒரு பெண்ணின் நிலையை போன்றிருந்தது. நான் காது கொடுத்து கேட்டபோது தெரிய வந்தது ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அழுது அழுது இறைவனிடம் துவா செய்து கொண்டார்கள், அல்லாவே உனது எல்லா அடியார்களும் மரித்துவிட்டால் உன்னை எவர் ஈமான் கொள்வார்கள். இதுவும் அன்னாரின் உண்மைக்கு ஒரு வலுவான ஆதாரமாகும். அன்னாருக்கு சாதகமாகவே அல்லா தாலா பிளேக்கை அனுப்பினான். அவர்களின் உள்ளம் கருணை கொண்டது. துவா செய்ய தொடங்கினார்கள். இதுவே நபிமார்களின் தகுதியாகும். அல்லா தாலா ஒவ்வொரு அகமதியிடமும் மார்க்க உணர்வை உருவாக்குவானாக, இறை தொடர்பையும் அதிகரிப்பானாக, பொறுமையையும் தைரியத்தையும் கூட வழங்குவானாக. மனிதநேயத்தை அறிவதற்கு துவா செய்வதற்காக வாய்ப்பை வழங்குவானாக. தமது அகம்பாவத்தை பணிவு மகிழ்த்து விடும் வாய்ப்பை தருவானாக. முழுமையாக தனது திருப்தியில் நம்மை நடத்துவானாக. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தை முழுமைப்படுத்த நமது பங்கை ஆற்றுபவர்களாக இருப்போமாக. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தம்மை ஏற்றுக்கொண்டவர்களிடம் எதிர்பார்த்த விரும்பிய செயல்களை உடையவர்களாக நாம் ஆவோமாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.